இவைகள் எல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரைக்கும் நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரையுமே வந்து அலக்கழிச்சிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு அதுக்கான விடை கிடைச்சிடுச்சு. கடந்த சில நிகழ்ச்சியில தெள்ள தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஆத்ம உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம்தான். நான் ஒரு ஆத்மா, நான் மூன்று விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நான் சிந்திக்கும் போது மனதாகவும், தீர்மானிக்கும் பொழுது புத்தியாகவும், வேலை செஞ்சேன்னா அதுல என்னுடைய முதிரை பதிரா மாதிரி, இதுதான் என்னுடைய சம்ஸ்காரம்னு சொல்லலாம், வழிமுறைன்னு கூட நம்ம சொல்லலாம். இதை தவிர ஆன்மீக உணர்வு அப்படின்ற விஷயத்த பத்தியும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு மேலும் இன்னும் இத பத்தி டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக எப்பவும் போல நம்ம பயணத்துல நமக்கு உறுதுணையாவும், நமக்கு எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கற நம்ம பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஓம் சாந்தியே வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியோட, உற்சாகமா, சந்தோஷமா, கான்பிடென்டா நான் சொல்றேன். இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு அமைதியான, அன்பான, மகிழ்ச்சியான ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து உணர்ந்துட்டேன். இந்த அனுபவம் எனக்கு மட்டும் இல்ல, இத பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாமே வந்து சொன்ன விஷயம் தான் நான் சொல்லணும்.
இப்போ நம்மை பற்றி நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு இல்லையா? இதுக்கு மேல நாம வந்து நம்முடைய உறவை பற்றி பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு பயிற்சியை வந்து நாம செய்வோம். இப்போ நீங்க வந்து ஒரு பேப்பர் பேனா வந்து எடுத்துக்கோங்க, கையில இல்லாட்டியும் மனதுல வந்து வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லா வியூவர்ஸும் கூட இந்த பயிற்சியை வந்து செஞ்சு பாருங்க. இப்போ நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா ஒரு பேப்பர் பேனா, அதுல வந்து ஒரு வட்டத்தை போடுங்க. முதல்ல ஒரு வட்டத்தை போடுங்க. அந்த வட்டத்துக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பெயரை வந்து நீங்க எழுதுங்க. யார்கிட்ட நீங்க நெருக்கமான உறவு வச்சிருக்கீங்களோ, எதையுமே ஒளிவு மறைவில்லாமல் சொல்வீங்களோ, மிக நெருங்கிய நம்பிக்கையான ஒரு உறவு, அவர்களுடைய பெயரை எழுதிக்கோங்க. ரெண்டாவதா ஒரு வட்டத்தை போடுங்க. அதுல இன்னும் ரெண்டு பேர் பெயரை எழுதுங்க. இதே மாதிரி நெருக்கமானவர்களா இருக்கிறவங்க. மூன்றாவதா ஒரு வட்டத்தை போடுங்க. அதுல இன்னும் கொஞ்சம் நெருக்கமான ஒரு அஞ்சு பேர் பெயரை எழுதுங்க. ஓகே. நான்காவதா ஒரு வட்டத்தை போடுங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வேலை செய்யறவங்க, அவர்களுடைய பெயரை எழுதுங்க. இவ்வளவு வட்டம் போதுமா, இன்னும் ஒரு வட்டம் தேவை
இருக்கு?
போதும். ஓகே. இப்போ முதல் வட்டத்துல வந்து நீங்க யாரோட பெயரை எழுதுனீங்க?
எங்க அம்மா.
ரெண்டாவது வட்டத்துல
என்னோட மாமா.
இன்னொருத்தர் பேரு?
என்னோட தம்பி.
மூன்றாவது வட்டத்துல
என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேர்ல.
ஓகே. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேரு இல்ல கூட வேலை செய்யறவங்க, அந்த மாதிரி ஒரு சில பேருடைய பேரை எழுதுனீங்க. நான்காவது வட்டத்துல இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, தூரத்து உறவினர்கள் இல்ல நம்முடைய நெய்பர்ஸ், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, கொஞ்சம் தெரிஞ்சவங்க பேரை எழுதுவீங்க. இன்னொரு வட்டத்தை போடும்போது ஐந்தாவது வட்டம், அதாவது நம்முடைய நினைவில் இருக்கக்கூடியவங்க, ஒரு சில மனிதர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், அவர்களுடைய பெயரை போட்டுக்கலாம். சோ எதனுடைய அடிப்படையில நீங்க இந்த வட்டத்துக்குள்ள பெயரை எழுதுனீங்க? முதல் வட்டத்துல என்ன எழுதுனீங்க அப்படின்னா, உங்களுடைய அம்மாவினுடைய பெயரை எழுதுனீங்க. அவங்க கிட்ட நீங்க மிகவும் நெருக்கமான ஒரு உறவுன்னு சொன்னீங்க. ஒளிவு மறைவற்ற இருக்கீங்க, மிகவும் நம்பிக்கையான உறவுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அஞ்சு வட்டத்தில் எந்த ஒரு வட்டத்தில் கடவுள் இருக்காரு?
இதுல நிஜமா எனக்கு நான் கடவுளை பத்தி யோசிக்கவே இல்லைன்னு தான் நான் சொல்லணும், அவர் பேரை எழுதவே இல்லைன்னு சொல்லணும்.
ஆனால் பலர் காலையில வந்து கடவுள் முன்னால நின்று பிரார்த்தனை செய்யும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னுடைய தாயுமாய் தந்தையுமாய்
இருக்கிறவன்,
தோழன், என்னுடைய துணை,
கடவுளே நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு
எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். அப்படி நம்ம சொல்றோம், ஆனா உண்மையில வந்து நாம நினைக்கும் பொழுது இந்த எந்த வட்டத்திலுமே கடவுளுடைய பெயர் என்பது இல்லை இல்லையா. இதுல நாம வந்து ரொம்ப மன வருத்தமாக ஒன்றும் நம்ம உணர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அனுபவபூர்வமாக நாம் எதையுமே உணரவில்லை. கடவுளுடைய பிரார்த்தனையில, கடவுளுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவுல எந்தவித அனுபவத்தையும் நான் உணரவில்லை. அதனால வந்து எனக்கு கடவுளுடைய பெயர் எந்த வட்டத்திலுமே வரல இல்லையா. ஒருவேளை அந்த அனுபவம் இருந்திருந்தது என்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வட்டத்துல அவருடைய பெயர் என்பது இருந்திருக்கும்.
நாம வந்து கடவுளை வந்து அனுபவம் செய்யாத காரணத்தாலதான் அவரை வந்து நம்ம தேடிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு மகிழ்ச்சி வந்து நம்ம கிட்டே இருக்கு, ஆனா அதை வந்து நம்ம வெளியில தேடிட்டு இருக்கோம். சரியான உறவுகளை கூட நம்ம வந்து நமக்கு அது தெரியாததால, நமக்கு அந்த அனுபவம் கிடைக்காததால தான் வந்து நம்ம வெளியே எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கோம் இல்லையா.
இப்ப நம்முடைய வரலாற்றை நம்ம புரட்டி பார்க்கும்பொழுது ரெண்டு விஷயங்கள் தான் வந்து இந்த ஆத்மாக்கள் வந்து தேடி அலைஞ்சிட்டு இருக்கு. ஒன்னு வந்து மகிழ்ச்சி, ரெண்டாவது உண்மையான ஆத்மார்த்தமான உறவு. இப்ப நாம வந்து மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இரண்டு விதமான மகிழ்ச்சி வந்து நமக்கு இருக்கு. ஒன்னு வந்து இந்த உடல் ரீதியாக உடலினுடைய புலன்களின் மூலமாக நான் அனுபவம் செய்யக்கூடிய மகிழ்ச்சி என்பது ஒன்று. இன்னொன்னு வந்து நாம என்ன சொல்வோம்னா, அத்தீந்திரிய சுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இந்த உடலினுடைய புலன்கள் அல்லாமல் இயந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நாம அத்தீந்திரிய சுகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி, அது ஒண்ணு. இரண்டாவது ஆத்மார்த்தமான உறவு என்பது. சோ இந்த ரெண்டையுமே வந்து நாம தேடிக்கிட்டு இருக்கோம். சோ ஏதோ ஒரு காலகட்டத்துல ஆத்மா பரமாத்மாவிடம் இந்த இரண்டு விஷயங்களையும் அனுபவம் செய்திருக்கிறது, மகிழ்ச்சியையும் அந்த அத்தீந்திரிய சுகத்தையும் அந்த உண்மையான ஆத்மார்த்த உறவையும் அனுபவம் செய்திருக்கிறது. அதனால்தான் இன்று அதை தேடிக்கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயம் நம்மிடம் இருந்து பிறகு அது தொலைந்து போய்விட்டால்தான் அதை நாம் தேடுவோம் இல்லையா. நமக்குள் அது இருந்தது, இன்று அது இல்லை, அதனால் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அது எப்படி இருக்கும் என்றே நமக்கு தெரியாது என்றால் நாம் நிச்சயமாக அதை தேட மாட்டோம். அதனாலதான் உடல் ரீதியாக நமக்கு அது கிடைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பல முயற்சிகளை நம் வாழ்க்கையில எடுத்துட்டு இருக்கோம். இப்படி இந்த இரண்டுமே நமக்கு எங்கேந்து கிடைக்கும் அப்படின்னா, நிச்சயமாக நமக்கு பரமாத்மாவினுடைய உறவுலேருந்து தான் கிடைக்கும். ஏன்னா ஆத்மாவினுடைய மகிழ்ச்சி என்பது ஆன்மீக உணர்வில் பரமாத்மாவிற்கிட்டேந்து அந்த சக்திகள் வந்து நிரம்பும் பொழுது கிடைக்கும்.
சோ அந்த ஆத்மார்த்தமான உறவு அப்படின்றது பரமாத்மா கூட ஏற்படுறது தானா?
உண்மையான சோல்மேட் அப்படின்றது ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இருக்கிற உறவு தான்.
நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நீதான் என்னோட சோல்மேட், நீதான் என்னோட ஆத்மார்த்தமான உறவு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எங்க இருந்தோ தெரியாது திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், அந்த நெருக்கம், அந்த ஆத்மார்த்தமான உறவு எல்லாமே போயிடும்.
நம்முடைய உறவு என்பது எப்பொழுது வந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இல்லாமல் இருக்கோ, நிபந்தனைகளுக்கு உட்பட்ட அன்பு என்று இல்லாமல் இருக்கிறதோ, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறதோ, அப்பொழுதுதான் அதை வந்து நாம் ஒரு உண்மையான உறவு அப்படின்னு நாம சொல்லுவோம். சோ அந்த மாதிரியான ஒரு உறவை ஆத்மா பரமாத்மாவிடம் அனுபவம் செய்திருக்கிறது. பரமாத்மா ஒருவரால் தான் என்னை எந்தவித நிபந்தனைகளும் இன்றி அன்பு செலுத்துவார். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை ஏற்றுக்கொள்வார், என்னை மன்னிப்பார், எப்படி இருந்தாலும் என்னை தூக்கி விடுவார். இதெல்லாம் வந்து எனக்கு பரமாத்மா கிட்டேந்து தான் கிடைக்கும். அதை நாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அனுபவம் செய்திருக்கிறதுனாலதான் இன்றைக்கு நமக்கு அந்த ஏக்கம் இருக்கிறது. அந்த உறவை நாம் மனிதர்களினுடைய உறவுல தேடிட்டு இருக்கோம். அந்த சோல்மேட் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அத மனிதர்கள் கிட்ட நாம தேடிட்டு இருக்கோம்.
ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். இப்ப நீங்க எனக்கு பரமாத்மான்னு சொன்னீங்க, எனக்கு அவர் தான் வந்து எல்லாம் சொல்லி புரிய வச்சீங்க. ஆனா அவரை நான் முழுமையா அனுபவம் செய்யாததால எனக்கு அவரை பத்தி முழுமையா எதுவுமே தெரியாது. எனக்கு அந்த அனுபவம் ஏற்படணும், நான் அவரை புரிஞ்சுக்கணும். அந்த பரமாத்மான்னு சொல்றீங்க, அவர் யாரு? அவரை வந்து நான் எங்க தேடணும்? நான் அவரை வந்து கோயில்ல போய் பாக்கணுமா, இல்ல சர்ச்ல போய் பாக்கணுமா, மாஸ்க்ல போய் பாக்கணுமா? அவரை நான் எங்க தேடணும்?
பரமாத்மா அப்படின்றவரை வந்து நாம இதுவரையிலும் வந்து ஒரு கான்செப்டா தான் பாத்துட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்களின் மீது நம்பிக்கை வைத்து நாம் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறோம். சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய குறுகிய மனம் என்பது விஸ்தாரமாக எதையும் சிந்திப்பது கிடையாது. இன்று வரை நமக்கு தெரிந்தது எல்லாமே நமக்கு இந்த சமூகம், கலாச்சாரம், நம்முடைய கல்வி முறை கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். அதன் மூலமாக எனக்கு எதை தெரியுமோ அதை நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன். நமக்குள்ள பல விதமான நம்பிக்கைகள் இருக்கலாம், பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்கலாம். ஆனால் அதை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நாம பார்த்தோம். ஆனா நம்ம ஆராய்ச்சி செய்யும் பொழுதுதான் அது சரியா தவறா அப்படின்றத நாம நம்முடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில புரிந்து கொள்ள முடியும். தர்மங்கள் நமக்கு எதை சொல்லி கொடுக்கிறது அப்படின்னா, கடவுள் என்பவர் இருக்கிறார், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். அதை வந்து அந்த நம்பிக்கையை தர்மங்கள் வந்து நமக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் வந்து தர்மங்களினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில வந்து கடவுள் இருக்கிறார் அப்படின்றத நாம நம்பணும் இல்லையா. ஆனால் நமக்கும் அவருக்கும் என்ன உறவு இருக்கிறது அப்படின்ற அனுபவத்தை வந்து நாம செஞ்சது கிடையாது. ஏன் அப்படின்னா, கடவுள் என்பவர் ஏதோ ஒரு சக்தி, நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்தி. அவர் மிக தொலை தூரத்தில் இருக்கிறார், அவர்கிட்ட நாம போக முடியாது, அவருடைய காலடியில தான் நாம இருக்கணும். நாம அவரை அடையணும் அப்படின்னா கடும் தவம் புரியணும், தபஸ் இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அந்த நம்பிக்கைகளினுடைய அடிப்படையில் கடவுள் என்பவர் என்னை விட்டு மிக தொலைவாக, மிக தூரமாக இருக்கிறார் அப்படின்னு நாம நம்ப ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் ஆன்மீகம் எதை சொல்லிக் கொடுக்கிறது என்றால், அவருக்கும் நமக்கும் உறவு இருக்கிறது என்கிற அனுபவத்தை கொடுக்கிறது. பழைய நம்பிக்கைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இன்று முதல் முறையாக ஒரு எண்ணத்தை உருவாக்குங்கள். அந்த எண்ணம் என்பது ஒரு சாவி போல உங்களுடைய பூட்டி வைத்திருக்கிற மனதையும் புத்தியையும் திறங்கள், திறந்து வையுங்கள். திறந்து வைத்து பரமாத்மாவிற்கும் எனக்கும் இருக்கிற உறவை, நான் தனிப்பட்ட உறவை என்னால் அனுபவம் செய்ய முடியும், தட் இஸ் அ லிவிங் ரிலேஷன்ஷிப், அது சாத்தியம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குங்கள். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இந்த அனுபவம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கும் எனக்கும் வந்து உறவு இருக்கணும் அப்படின்னா, முதல்ல எனக்கு நான் யாருன்னு தெரியணும், அதுக்கப்புறமா நீங்க யாருன்னு தெரியணும் இல்லையா. இன்றைக்கு தர்மங்கள் வந்து நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது, ஆனால் ஆன்மீகம் நம்மை அனுபவத்திற்கு பக்கத்தில் அழைத்து செல்கிறது. தியானம் அப்படின்றது நம்பிக்கைக்கும் அந்த அனுபவத்திற்கும் ஒரு பாலமாக அமைகிறது. நம்ம கடவுளுடைய கால் தூசி மாதிரி, கடவுளுக்கு பக்கத்துல நாம போறதுக்கான அருகதையற்றவர்கள், பாவப்பட்ட பிறவிகள் அப்படின்னு சொல்லி சொல்லிதான் நம்முடைய தர்மங்கள் நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு பக்கத்துல உட்காரவே தகுதி இல்லை, உங்ககிட்ட நான் தொடர்பு கொள்ளவே முடியாது அப்படின்னு எல்லாம் இருக்கும்பொழுது எனக்கும் உங்களுக்கும் எப்படி உறவு இருக்க முடியும்? இருக்க முடியாது, அது சாத்தியம் இல்லை இல்லையா. சோ முதல்ல வந்து பரமாத்மா நம்மை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஆன்மீகம் நமக்கு என்ன அனுபவத்தை கொடுக்கிறது அப்படின்னா, கடவுளுக்கும் எனக்கும் பரமாத்மாவிற்கும் எனக்கும் ஒரு உண்மையான, ஒரு நெருக்கமான, ஒரு தனிப்பட்ட பர்சனல் உறவு என்பது சாத்தியம். உறவு என்பது இருக்கிறது, ஆனால் அந்த உறவை நாம் அனுபவம் செய்வதில்லை. ஏனென்றால் எனக்கு என்னை பற்றி தெரியாது, அதனால் எனக்கு அவரை பற்றியும் தெரியாது, அவர் எங்கே இருக்கிறார் என்பதும் தெரியாது. இதுவரையில் பரமாத்மா என்பவர் ஒரு கருத்தாக, ஒரு கான்செப்டாக, ஒரு ஐடியாவாக அப்படித்தான் இருக்கிறார். சோ நமக்கு அவர் யார் என்று தெரியும் பொழுது நம்மால் நிச்சயமாக உறவு என்பதை வளர்த்து கொள்ள முடியும், உருவாக்க முடியும். இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளும் கூட நம்முடைய மனதை விஸ்தாரமாக திறந்து வைக்கணும். இதுவரையில் நம்முடைய மனம் என்பது, புத்தி என்பது மிக குறுகிய ஒரு வட்டத்திற்குள், ஒரு சில நம்பிக்கைகளின் அடிப்படையில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்களின் அடிப்படையில் உருவான நம்பிக்கையில் தான் இருக்கிறது. அவைகள் சரியா தவறா அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதை வந்து நாம பல நிகழ்ச்சிகள்ல நாம பார்ப்போம். இன்றைக்கு ஆத்மாக்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் உறவு இருக்கிறது. அந்த உறவை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம், அந்த உறவுகளின் அடிப்படையில் அனுபவங்களை செய்கிறோம் இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது ஆத்மா பரமாத்மாவிடம் ஏன் உறவு வைத்துக் கொள்ள முடியாது? நிச்சயமாக அது சாத்தியம். இதுவரையில் தர்மத்தின் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கைகள், நான் பரமாத்மாவை விட சிறியவன், சாதாரணமானவன் என்றுதான் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆன்மீகம் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது? நீ மிக அழகான தூய்மையான சக்தி. அந்த உணர்வை முதலில் ஏற்படுத்துகிறது. நான் தூய்மையானவன், நான் சக்தி வாய்ந்தவன், நான் மகிழ்ச்சியானவன், நான் அமைதியானவன் அப்படின்ற மிக அழகான எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஊட்டுகிறது. முதலில் என்னுடைய சுய மரியாதையை நான் வளர்த்து கொள்கிறேன், நான் அந்த தகுதிக்கு உட்படுகிறேன், தகுதியானவனாக ஆகிறேன். அதன் பிறகு எனக்கு பரமாத்மாவினுடைய அறிமுகம் கிடைக்கிறது. முதலில் எனக்கும் எனக்குள்ளே இருக்கும் அந்த உறவை நான் உணர ஆரம்பிக்கிறேன், என்னை நான் ஒரு தூய சக்தி என்று நம்ப ஆரம்பிக்கிறேன். அதன் பிறகு எனக்கும் பரமாத்மாவிற்கும் இருக்கிற உறவை நான் நம்ப ஆரம்பிக்கிறேன். அந்த உணர்வின் அடிப்படையில் அனுபவம் செய்ய ஆரம்பிக்கிறேன். இதுவரைக்கும் பரமாத்மா கடவுளை அறிமுகப்படுத்துவனவர்கள் அத்தனை பேரும், அத்தனை தர்மங்களும் அவர்களுடைய ஒரு கருத்தாக, அவர்களுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. ஒரு சிலருடைய கருத்துக்கள், கான்செப்ட் அப்படிதான் இருந்தது. அவர்கள் எதை நினைத்தார்களோ, எதை அனுபவமாக பார்த்தார்களோ, எது கடவுளாக இருக்க முடியும் என்று நினைத்தார்களோ அதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதை நாம ஏத்துக்கிட்டோம். அதன் மூலமாக நமக்குள்ள ஏற்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் என்பது ஒரு கான்செப்டோ ஒரு ஐடியாவோ கிடையாது. சோ அவர்களுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய அனுபவம் என்பது இருக்க முடியாது. விஞ்ஞான பூர்வமா வந்து கடவுள் என்பதை நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா தேவையில்லை. கடவுள் என்பவர், பரமாத்மா என்பவர் வந்து விஞ்ஞானத்திற்கு உட்பட்டவர் அல்ல, அந்த நிரூபணத்திற்கு உட்பட்டவர் அல்ல. இன்ஃபேக்ட் கடவுள் வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உட்படுத்த கூட கூடாது. ஏனென்றால் அவர் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் இல்லையா. இன்றைக்கு வந்து விஞ்ஞானம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை வந்து நிரூபிக்க முடியுமா? எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை நிரூபிப்பதற்காக ஏதாவது ஒரு சாதனம் இருக்கிறதா? இல்ல இல்லையா. சோ உறவு என்பது என்னுடைய அனுபவம். அந்த அனுபவத்தை என்னால் தான் சொல்ல முடியும், நான் தான் உணர முடியும். இதை விஞ்ஞானமோ ஏதேனும் கருவியோ நிச்சயமாக நிரூபிக்க முடியாது, அது சாத்தியமில்லை. அதே போல்தான் கடவுளுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவும் கூட ஒரு அனுபவம். நான் யார் என்ற ஒரு அனுபவத்தை நான் உணரும் பொழுது எனக்கு வந்து தானாகவே வந்து பரமாத்மா யார் என்கிற அனுபவமும் தானாகவே வரும். அதை வந்து நான் நிரூபணம் செய்ய வேண்டிய அவசியம் என்பது இருக்காது.
வரவேற்கிறோம். மிகவும் அதிர்ஷ்டசாலியான மனிதர்களில் நீங்களும் ஒருவராகிறீர்கள். ஏனெனில் நீங்கள் இந்த உலக சரித்திரத்தில் அற்புதமான பேரும்மையை அறியும் காலகட்டத்தில் வந்துள்ளீர்கள். நீங்கள் இங்கு ஒரு மகத்தான ஞானம் கிடைக்க பெறுகிறீர்கள். நீங்கள் நீண்ட காலம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தது இந்த தெய்வீக ஞானத்தையே. மனிதர்களாகிய நாம் இறைவனை பல வழிகளில் தேடி வருகிறோம். இதற்காக நாம் தவம் செய்தோம், தானம் மற்றும் புண்ணியம் செய்தோம், பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்றோம். அனைத்து வழிகளிலும் நாம் இறைவனை அடைய முயற்சி செய்து வந்துள்ளோம். இப்பொழுது உலகத்தின் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டிய தருணத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நாம் கடவுளை அடைய பல வழிகளில் பூஜித்து வந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த இறைவனின் சத்தியமான சுரூபத்தை உணரக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. புராணங்களிலும் கூறியது போல் அல்லாமல், நாம் வடித்த சிலைகள் போல் அல்லாமல், நாம் கற்பனை செய்ததை போல் இல்லாமல், இறைவனின் நேரடியான வெளிப்பாடாகும். அதாவது கடவுளை பற்றிய ஆழ்ந்த உண்மைகளை அவர் மூலமாகவே அறிந்து கொள்வதற்கான சமயமாகும் இது. ஆனால் இந்த சத்திய ஞானம் சில குருமார்களுக்கோ சில பூஜாரிகளுக்கோ பாதிரியார்களுக்கோ மட்டும் உரியதல்ல, அனைத்து ஆன்மீக குழந்தைகளுக்கும் உரியது. இதில் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவருமே அவரது அன்பான குழந்தைகள். அவரே நமக்கு உயிருக்கும் மேலான பரமதந்தை, பரமாத்மா ஆவார். பரம ஆசிரியர், பரம சத்குரு, பரம தந்தை, பரமாத்மாவான அந்த சிவனே கூறுவதாவது, என்னை பல பேர்களில் அழைத்து வந்தீர்கள். நான் குணங்களின் கடலாக இருக்கிறேன், சர்வசக்திவானாக இருக்கிறேன். நான் உங்களுடைய பரம தந்தையாவே. இனிய குழந்தைகளே, நீங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக என்னை மறந்து, தூய்மை இழந்து, என்னை அடைய உலகமெல்லாம் அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வுலகத்தில் நீங்கள் என்னை தேடாத இடமில்லை. கோவில்களிலும் மசூதிகளிலும் தேவாலயங்களிலும் தலைவணைந்திருக்கிறீர்கள். பலவிதமான பொருட்களையும் இயற்கை தத்துவங்களையும் கூட கடவுள் எனும் பெயரில் பூஜித்து வந்துள்ளீர்கள். ஆனால் நான் உங்களை போன்றே ஜோதி புள்ளி வடிவமாக இருக்கின்றேன். நான் ஒரு அழிவற்ற தெய்வீக சக்தியாவேன். நீங்களும் நானும் ஒரே ரூபத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிக முக்கியமான வித்தியாசம் உள்ளது. நான் உங்களை போன்று பிறப்பு இறப்பு எனும் பிறவி சக்கரத்தில் வருவதில்லை. எனவே கர்ம பந்தனத்திற்கு கட்டுப்படுவதில்லை. நான் என்றும் தூய்மையின் கடலாக இருக்கிறேன். நான் சர்வசக்திவானாக இருக்கின்றேன். உங்களுடைய அன்பு தந்தையாகிய நான் உங்கள் ஸ்தூல கண்களுக்கு புலப்படாத ஒரு ஆன்மீக சக்தியாக விளங்குகின்றேன். நான் நட்சத்திரம் போன்ற ஒளிப்புள்ளியாக பிரகாசிக்கிறேன். நான் சரீரமற்ற நிராகாரமானவன். ஞானம் என்னும் மூன்றாவது கண் மூலம் என்னை உணர முடியும். ஆத்மாக்களாகிய நீங்களும் என்னை போன்றே ஜோதி சுரூபமானவர்கள். இரு புருவங்களுக்கு மத்தியில் நெற்றி போட்டில் நிலைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் வேறு, இந்த உடல் மூலம் நடிக்கும் உங்கள் கதாபாத்திரங்கள் வேறு. உங்களை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் இந்த வாழ்க்கை பயணத்தின் முழு ஆனந்தத்தை உங்களால் அனுபவம் செய்ய முடியாது. பகவான் சுயம் தானே நம்முடைய தூய்மை மற்றும் மகான் தன்மையின் விழிப்புணர்வை அளிக்க மீண்டும் அவதரித்துள்ளார். அவரது துணையுடன் எதையும் சாதிக்க முடியும். அவரது குழந்தைகளாகிய நமக்கு எதிர்கால ஆஸ்தியான சொர்க்கத்தை அளிக்க வந்துள்ளார். அவரை மனதார அன்புடன் நினைப்பதன் மூலம் இப்புவியில் மீண்டும் சத்யுகம் என்னும் சொர்க்கத்தை ஸ்தாபிக்க முடியும். இந்த சொர்க்கத்தில் எங்கும் உண்மையான அன்பு நிலவும். அனைத்து விதமான பிராப்திகளும் நிறைந்த உலகம் அது. அங்கு எந்த பொருளுக்கும் குறைவு என்பதே இராது. அங்கு மனிதர்கள் மட்டுமல்லாது இயற்கையும் பரிபூர்ண அகிம்சை நிறைந்ததாயிருக்கும். எங்கும் சுகமும் சாந்தியும் நிறைந்த ராஜ்யமாகும் அது. இத்தகைய சொர்க்க ஆஸ்தியை பரமதந்தை பரமாத்மா நமக்கு அளிக்க வந்துள்ளார். பகவான் கூறுகின்றார், என்னுடைய இருப்பிடம் இந்த ஸ்தூல உலகத்திற்கும் அப்பாற்பட்ட பரந்தாமமாகும். செம்பொன் நிறமான ஒளி வியாபித்திருக்கும் உலகம் அது. இதுவே ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருடைய இருப்பிடமாகும். அங்கிருந்துதான் இந்த சிருஷ்டியின் ஆதியில் இப்புவியில் வந்து பிறவி எடுத்தீர்கள். இதை நீ தனியாக வந்தாய், தனியாக செல்ல வேண்டும் என அநேக மதங்களும் கூறுகின்றன. இதுவே பரமசத்தியமாகும். உங்கள் தேகத்தை விட்டு அசரீரியாகி நீங்கள் என்னுடைய வீட்டில் என்னிடத்தில் வந்து சேருவீர்கள். இங்கு ஆத்மாக்கள் மட்டுமே வர முடியும், சரீரம் வராது. இப்பொழுது சில வினாடிகள் அமைதியாக இருங்கள். மனதை சாந்தப்படுத்துங்கள். உங்கள் மனதில் நீங்கள் ஒரு ஆத்மா என சிந்தியுங்கள். இரு புருவத்தின் மத்தியில் அமைந்துள்ளீர்கள். மனம் புத்தியின் மூலம் என்னுடைய அன்பு நினைவில் மூழ்கி போய்விடுங்கள். என்னிடம் இருந்து சக்திகளை அடையுங்கள். நீங்கள் என்னுடைய மிக பிரியமான குழந்தைகள். இது தந்தை மற்றும் குழந்தைகளின் இனிய சந்திப்பாகும். இதுவே உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். எப்பொழுது நீங்கள் மாறுகிறீர்களோ அப்பொழுது இவ்வுலகமும் மாறும். தயாராகுங்கள் குழந்தைகளே. இந்த சுப செய்தியை என்னுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் கூறுங்கள். பகவானாகிய என்னை சரியாக புரிந்து கொண்டு மனதால் என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய ஆதி அனாதி ரூபத்தை புரிந்து கொண்டு அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் என்றும் உங்களை நேசிக்கிறேன். உங்கள் அன்பு தந்தையல்லவா நான்.
சிஸ்டர், பரமாத்மாவை பத்தி நிறைய விஷயங்கள்ல வந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நான் மட்டும் இல்ல, பாக்குற வியூவர்ஸும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த எபிசோட் இங்க முடிய வேண்டிய அவசியம் வந்துச்சு. ஏன்னா நேரம் கம்மியாக இருப்பதால் நம்ம வந்து முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நாளைக்கே கண்டிப்பா இதை பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்னும் பரமாத்மா அப்படின்ற அந்த அனுபவம் வந்து எல்லாருக்குள்ளயும் ஏற்படணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த எபிசோட்ல ரொம்ப அழகா சொன்னீங்க ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
பரமாத்மா யார் அப்படின்னு நான் கேட்ட ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு அப்படின்றதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா ஆத்மாக்களின் தந்தையான பரமாத்மா அவருதான் வந்து மிகப்பெரிய சக்தி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஆத்மாக்களின் தந்தை தான் வந்து நம்ம பரமாத்மா. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, எத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டாலும் அது போதாது. ஆனா அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியில இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அது வரைக்கும் நீங்க காத்திருங்கள். ஆனா இந்த நிகழ்ச்சியை பத்தின ஏதாவது உங்கள் கருத்துக்களோ இல்ல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு தாராளமா எழுதி அனுப்பலாம். எங்களை நீங்க இமெயில் மூலமாவோ அல்லது தொலைபேசி மூலமாவோ நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி